அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மேற்கு ஆப்பிரிக்காவில் வேகமாக பரவி வரும் கொடூரமான நோயான ஈபோலாவை கட்டுப்படுத்த உலக சுகாதார நிறுவனம் 100 மில்லியன் டாலர் திட்டத்தை அறிவித்திருப்பது குறித்த செய்திகள், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதும் கடிதங்களை காதல் கடிதங்கள் என்று தலைப்பிட்டு கட்டுரையை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டதற்காக இலங்கையின் பாதுகாப்புத்துறை பகிரங்க மன்னிப்பு கேட்டிருப்பது குறித்த செய்திகள்,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதும் பிரதமர் முதலமைச்சர் கடிதம் எழுதுவதும் குச்சப்படுத்துற மாதிரி இலங்கையினுடைய அரசனுடைய வலைதளத்துல அப்படி செய்தி வெளியிட்டிருப்பது என்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது.
மதுபானம் குடிப்பவர்களின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கும் புதிய சங்கம் தொடர்பான செவ்விகள்,
இப்போ 80 ரூபா பாட்டில வந்து 85 ரூபா கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். என்னப்பா பாட்டில வந்து 80 ரூபா போட்டது, நீ 85 ரூபான்னு கேட்டியப்பா அப்படின்னு கேட்டாங்க.
கிளாஸ்கோவில் நடக்கும் காமன்வெல்த் போட்டிகளின் இன்றைய நிலவரம் குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்போர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
காசாவில் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த சண்டை நிறுத்தம் தொடங்கி சில மணி நேரங்களிலேயே ஒருவர் மீது மற்றவர் குற்றம் சாட்டியதோடு இப்போது முறிவடைந்திருக்கிறது. இஸ்ரேலோ வன்மவாதிகள் எங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று கூறியிருக்கிறது.
ஹமாஸ் has thrown away, they've slammed the door shut on a diplomatic solution to this. But let's be clear, at the moment there was
சுரங்கப்பாதையை இஸ்ரேல் தாக்கும்போது தற்கொலை குண்டுதாரி தாக்கியதில் தமது இஸ்ரேலி வீரர்கள் இருவர் கொல்லப்பட்டார்கள் என்றும் ஒருவரை பிடித்து சென்றிருப்பதாகவும் தாங்கள் அஞ்சுவதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது. 3 நாட்களுக்கு ஏற்பாடான இந்த சண்டை நிறுத்தம் இப்போது முற்றாக முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது.
பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் நோக்கிலான சர்வதேச விதிகளை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று 11 ஐரோப்பிய நாடுகளில் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் மனித உரிமைகள் சூழலை கண்காணிக்க வல்ல ஐரோப்பிய கவுன்சில் என்ற அமைப்பினால் இஸ்தான்புல் ஒப்பந்தம் என்ற இந்த விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை, கட்டாய திருமணங்கள், பெண்களின் பிறப்புறுப்பு சிதைக்கப்படுதல் மற்றும் பிறவிதமான பாலியல் வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை உறுப்பினர் நாடுகள் மீது இந்த ஒப்பந்தம் கட்டாயமாக்கியிருக்கிறது. ஐரோப்பாவில் பெண்ணென்ற காரணத்தால் பெண்களுக்கு நடக்கின்ற வன்முறைகளில் சிக்கி நாளொன்றுக்கு பெண்கள் 12 பேர் கொல்லப்படுவதாக ஐரோப்பிய கவுன்சில் மதிப்பிட்டிருக்கிறது.
யுகாண்டாவில் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படும் தண்டனைகளை மிகவும் கடுமையாக்கும் சர்ச்சைக்குரிய புதிய சட்டம் செல்லுபடி ஆகாது என்று யுகாண்டாவின் அரசியல் சாசன நீதிமன்றம் இப்போது தீர்ப்பளித்திருக்கிறது. ஆண்களுக்கு இடையிலான ஓரின பாலியல் தொடர்புகள் யுகாண்டாவில் நீண்ட காலமாகவே சட்டவிரோதமாக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த இந்த புதிய சட்டத்தில் பெண்களுக்கு இடையிலான ஓரின பாலியல் உறவுகள், லெஸ்பியன் தொடர்புகளும் சட்டவிரோதமாக்கப்பட்டிருந்ததோடு இந்த உறவுகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் கூட தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக்கப்பட்டிருந்தது. இந்த ரகசிய உறவுகளில் ஈடுபடுவோர் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு இந்த புதிய சட்டம் ஆயுட்காலத்திற்கும் சிறை தண்டனை விதிக்க வழி செய்கிறது. உகாண்டாவில் இந்த சட்டங்களை மனித உரிமை குழுக்கள் வன்மையாக கண்டனம் செய்திருந்தன. உகாண்டாவுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவியை அமெரிக்கா இடைநிறுத்தியிருந்தது.
ஆர்மீனிய துருப்பினருடன் கடந்த 3 நாட்களாக நடந்து வருகின்ற மோதல்களில் தமது சிப்பாய்கள் 8 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அசர்பைஜான் கூறுகிறது. முன்னாள் சோவியத் ஒன்றிய குடியரசுகளான இவ்விரு நாடுகளுக்கும் இடையில் தகராறுக்கு காரணமாக இருந்து வரும் நகோர்னோ கராபக் பிராந்தியத்தில் இந்த மோதல்கள் நடந்திருக்கின்றன. ஆர்மீனிய துருப்பினர் கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து வந்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார்கள் என்றும் இவர்களை அசேரி துருப்புகள் பின்வாங்க செய்திருக்கிறார்கள் என்றும் அசர்பைஜான் பாதுகாப்பு அமைச்சு கூறியிருக்கிறது. இந்த மோதல் தொடர்பில் ஆர்மீனியாவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகி இருக்கவில்லை.
மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் உக்ரைனில் வீழ்த்தப்பட்ட இடத்தை சுமார் 60 அல்லது 70 டச் மற்றும் ஆஸ்திரேலிய தடயவியல் நிபுணர்கள் போய் பார்த்திருக்கிறார்கள். தடயவியல் நிபுணர்களில் ஒருவர் கருத்து வெளியிடும் போது விமானம் வீழ்த்தப்பட்ட இடம் மாபெரும் மயானம் போல காட்சி தருவதாக கூறியிருக்கிறார். உக்ரைன் ராணுவத்திற்கும் ரஷ்ய சார்பு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான சண்டைகள் எழுப்பிய பாதுகாப்பு அச்சங்களினால் இந்த நிபுணர்கள் குழு கடந்த 1 வார காலமாகவே அங்கு போய் சேர முடியவில்லை.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போலீஸ் தலைமையகத்தில் இருக்கின்ற பாதுகாக்கப்பட்ட அறையொன்றில் வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ எடையளவான கொக்கைன் போதைப் பொருள் காணாமல் போயிருப்பது பற்றி அந்நாட்டின் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செனகால் நாட்டை சேர்ந்தவர்கள் அடங்கிய கும்பல் ஒன்றிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 40 லட்சம் டாலர்கள் பெறுமதி இருக்கின்ற இந்த போதைப் பொருள் எளிதில் உடைக்கவோ திறக்கவோ முடியாத கதவுகள் கொண்ட அறையொன்றில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. காவல்துறையில் இருப்பவர்கள் இந்த திருட்டோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீது தயவுதாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் பெர்னார் கஸ்னவ் கூறியிருக்கின்றார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. மேற்கு ஆப்பிரிக்காவில் வேகமாக பரவி வரும் கொடூரமான நோயான ஈபோலாவை கட்டுப்படுத்த உலக சுகாதார நிறுவனம் 100 மில்லியன் டாலர் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் மேலதிக விவரங்களை தருகிறார் சாதாத்.
சாதாரணமாக பழந்தென்னி வவ்வால்களிடம் காணப்படுகின்ற இந்த ஈபோலா கிருமி அவ்வப்போது மனிதர்களிடையேயும் பரவுவதுண்டு. இந்த கிருமி இரத்தம், வியர்வை போன்ற உடல் திரவங்கள் மூலமாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் புழங்கிய இடங்கள் மற்றும் பொருட்களின் வழியாகவும் பரவுகிறது. இந்த கிருமி தொற்று ஏற்பட்டால் முதலில் ஃப்ளூ ஜுரம் போன்ற அறிகுறிகள் தான் ஏற்படும். பின்னர் கண்கள், பற்களை சுற்றி இருக்கின்ற ஈறுகளிலிருந்து இரத்தக்கசிவு ஏற்படும். அடுத்த கட்டமாக உடலுக்குள்ளேயே இரத்தக்கசிவு ஏற்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்து போகும். இந்த கிருமி தொற்று ஏற்பட்டவர்களுக்கு உடலில் பாதிப்புகள் தோன்ற 2 முதல் 21 நாட்கள் வரை கூட ஆகலாம். இபோலா காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்தென்றோ குணப்படுத்தக்கூடிய மருந்தென்றோ இதுவரையில் இல்லை. இந்த கிருமி தொற்று ஏற்பட்டவர்களில் 90% பேர் உயிரிழந்து போவார்கள். ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவமனை சென்றவர்கள்தான் உயிர் பிழைக்க சற்று அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். கடந்த பிப்ரவரியில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த முறை பரவ ஆரம்பித்திருந்த இபோலா கிருமி கினி, லைபீரியா, சியரா லியோன் உள்ளிட்ட நாடுகளில் இதுவரை 700க்கும் அதிகமானோரை பலி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில்தான் உலக சுகாதார கழகம் கினியில் இன்று அவசர கூட்டம் ஒன்றை நடத்தி இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு என 100 மில்லியன் டாலர் திட்டம் ஒன்றை கொண்டு வருகிறது. இந்த திட்டம் பற்றி விவரம் வழங்கினார் உலக சுகாதார நிறுவனம் சார்பாக பேசவல்ல Paul Garwood.
The plan includes identifies a whole range of medical personnel required to help support the response to the outbreak. This includes
நோய் பரவலை கட்டுப்படுத்த யார் யாருடைய உதவிகள் தேவை என்பதை அடையாளப்படுத்துவது முதல் வேலை. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பரிசோதனை ஊழியர்கள், தொலைத்தொடர்புத்துறை நிபுணர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் போன்றவர்களை ஒன்று திரட்டி அவர்கள் செயல்படுவதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கெல்லாம் முதலாக அவர்களெல்லாம் நோய் பரவி இருக்கின்ற இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார் பால் கார்வுட். இந்த கிருமியை கட்டுப்படுத்த கூடுதலான ஆதாரங்களும் நிபுணத்துவமும் தேவைப்படுகிறது என உலக சுகாதார கழகத்தின் தலைமை இயக்குநரான மார்கரெட் சான் கூறியிருந்தார். எவ்விதமான ஆதாரங்களும் நிபுணத்துவமும் தேவை என்பதை விளக்கினார் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரியான கிரெகரி ஹார்ட்ல்.
WHO and the international community know that no one organization can do this on its own. This outbreak is so big that it's going to involve a huge international
ஒரே அமைப்பினால் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்திவிட முடியாது என்பது உலக சுகாதார கழகத்துக்கும் தெரியும், சர்வதேச சமூகத்துக்கும் நன்றாகவே தெரியும். பல்வேறு பக்கங்களிலிருந்தும் பெருவளவான சர்வதேச முயற்சிகள் தேவை என்கிற அளவுக்கு பெரிதாக நோய் பரவி இருக்கிறது. மிக குறைவான நிறுவனங்கள் தான் தற்போது களத்தில் செயலாற்றுகின்றன. எனவே தீவிரமான பல்வேறு தரப்புகளிலான பெரிய அளவிலான நடவடிக்கைகள் இப்போது தேவை. கிருமி தொற்று இருப்பவர்களாக கருதப்படுவோர் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்குரிய ஆட்பலமும் முறையான கருவிகளும் தேவைப்படுகின்றன என்றார் கிரெகரி ஹாட்டில். லைபீரியாவில் இந்த நோய் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அந்நாட்டின் அதிபர் எலன் ஜான்சன் சர்லீஃப் அம்மையார் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். 1 மாதத்திலிருந்து 2 மாதங்களுக்குள்ளாக இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தமது அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேற்கு ஆப்பிரிக்காவில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கூடுதலாக 50 நிபுணர்களை அமெரிக்கா அனுப்பி வைக்கிறது. மூத்த மருத்துவ அதிகாரி ஒருவர் ஏற்கனவே மேற்கு ஆப்பிரிக்கா சென்றுவிட்டதாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சகம் சார்பாக பேசவல்ல மரி ஹார்ஃப் கூறியிருக்கின்றார்.
The State Department's Office of Medical Services has deployed its Chief of Infectious Disease to West Africa.
அமெரிக்க ராஜாங்க அமைச்சில் மருத்துவ சேவைகள் துறையில் தொற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே மேற்கு ஆப்பிரிக்கா சென்றுவிட்டார். அங்கு களத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மருத்துவ ஆலோசனையும் வழிகாட்டுதலும் அவர் வழங்குவார். பாதிக்கப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காண்பது, நோய் பரவாமல் தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார் என்றார் மரி ஹார்ஃப். சர்வதேச விமான பயணங்கள் சர்வசாதாரணமாக போய்விட்ட இன்றைய சூழ்நிலையில் உலகின் மற்ற பாகங்களுக்கும் இபோலா பரவும் ஆபத்து அதிகமாகவே இருக்கிறது. பிரிட்டன், ஹாங்காங், நைஜீரியா உள்ளிட்ட நாடுகள் இந்நோய் பரவுவதை தடுக்கும் நோக்கில் திட்டங்களை அறிவித்திருப்பதோடு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன. இபோலா கிருமிக்கு எதிராக உருவாக்கப்பட்டு வரும் தடுப்பு மருந்துகளை இந்த நேரத்தில் நோயாளிகளிடத்தில் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்ற குரல்களும் ஒலித்து வருகின்றன. கிருமி தொற்று வந்த பின்னர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் அவை இதுவரையில் விலங்குகளிடத்தில்தான் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இந்திய செய்திகள். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதும் கடிதங்களை காதல் கடிதங்கள் என்று தலைப்பிட்டு கட்டுரையை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டதற்காக இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு மன்னிப்பு கேட்டிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீனவர் பிரச்சினை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதங்களை முன்வைத்து சர்ச்சைக்குரிய விதத்தில் கட்டுரை வெளியிட்டதற்கு இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் மன்னிப்பு கோரியுள்ளது. இதுகுறித்து இலங்கை பாதுகாப்புத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் செய்தியில் முறையான அனுமதியின்றி அந்த கட்டுரை வெளியிடப்பட்டதாகவும் இலங்கை அரசின் நிலைப்பாட்டையோ பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிலைப்பாட்டையோ அந்த கட்டுரை பிரதிபலிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக இந்திய பிரதமரிடமும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமும் மன்னிப்பு கோருவதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த இணையதளத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதும் கடிதங்களை முன்வைத்து கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதில் தமிழக முதலமைச்சர், இந்திய பிரதமர் ஆகியோரை வைத்து சித்திரம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. தமிழக மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையையும் இலங்கை இந்தியா நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தையும் மீறுவதாகவும் தமிழக முதலமைச்சர் சில காரணங்களை குறிப்பிடுகிறார் என்பதாலேயே பிற நாடுகளுக்கு சொந்தமான கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட வேண்டுமா என்றும் அந்த கட்டுரையில் கூறப்பட்டிருந்தது. சர்ச்சைக்குரிய விதத்தில் அந்த கட்டுரைக்கு தலைப்பும் அளிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் பாதுகாப்புத்துறை இணையதளத்தில் வெளியார் கருத்து தெரிவிக்கும் பகுதியில் ஷெனாலி டி வடுகே என்பவரால் எழுதப்பட்ட அந்த கட்டுரை குறித்து தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அந்த கட்டுரை இழிவுபடுத்தியிருப்பது தமிழக முதலமைச்சரை மட்டுமல்ல இந்திய நாட்டு பிரதமரையும் தான் இழிவுபடுத்தியிருக்கிறது என்ற எண்ணத்தோடு இந்த பிரச்சினையில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை இலங்கை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய திமுகவின் அமைப்புச் செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன்,
முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் திமுகவிற்கும் 1000 கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் மக்கள் நலனுக்காக அல்லது தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு மேற்கொள்கிற முயற்சிகளை திமுக எப்பொழுதுமே வரவேற்கிறது. எனவே இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அந்த கருத்தை வெளியிட்டதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். ஒரு அரசு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது அரசு ரீதியாக பேசி தீர்த்து கொள்ள இலங்கை அரசு முயல வேண்டுமே தவிர அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வோரை மிக இழிவான முறையிலே கேலி செய்வது என்பது ஏற்புடையது அல்ல
என்று தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஞானதேசிகன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரும் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன்,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதும் பிரதமர் முதலமைச்சர் கடிதம் எழுதுவதும் கொச்சப்படுத்துற மாதிரி இலங்கையினுடைய அரசனுடைய வலைதளத்துல அப்படி செய்தி வெளியிட்டிருப்பது என்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அப்படி அந்த செய்தி வெளியாகி அன்னைக்கு தமிழகத்துல எல்லா அரசியல் அமைப்புகளும் அதை கண்டிச்ச உடனே இப்ப தகவல் கிடைச்சிருக்கு, இலங்கை அரசாங்கம் அவங்களுடைய சைட்ல இருந்து அந்த செய்தியை எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு. எதிர்காலத்துல இலங்கை அரசாங்கம் அப்படி செய்யக்கூடாது, அது கண்டிக்கத்துக்கு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்
என்று தெரிவித்தார். இது தொடர்பாக தமிழகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உட்பட பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியுள்ளனர். சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர் இலங்கை அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இன்று காலையில் இந்திய நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் எதிரொலித்தது. மாநிலங்களவையில் பேசிய அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் இதுகுறித்து கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை தூதரை அழைத்து இந்தியா தன் அதிருப்தியை தெரிவிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் இலங்கை அரசை நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரச் செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இலங்கை பாதுகாப்புத்துறை இணையதளத்திலிருந்து அந்த கட்டுரை அகற்றப்பட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தால் மன்னிப்பும் கோரப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன், நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையின் நிதியை காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியாகாந்தியும் துணைத் தலைவர் ராகுல்காந்தியும் தவறாக பயன்படுத்தியதாக எழுந்திருக்கும் சர்ச்சை தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்த அமலாக்கத்துறை வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
கடந்த 2008 வெளியீட்டை நிறுத்திக் கொண்ட நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை கடந்த 2010 காங்கிரஸ் கட்சி வாங்கியது. அந்த பத்திரிகையையும் அதன் சொத்துக்களையும் வாங்க காங்கிரஸ் கட்சியின் நிதியை அதன் தலைவர்கள் சோனியாகாந்தியும் ராகுல்காந்தியும் தவறாக பயன்படுத்தியதாகவும், அந்த பத்திரிகையின் கணிசமான சொத்துக்களை கைப்பற்றவே அதை காங்கிரஸ் கட்சியினர் எடுத்துக்கொண்டதாகவும் குற்றஞ்சாட்டி, தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி தில்லி பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கு தொடர்பில் சோனியாகாந்தி மற்றும் ராகுல்காந்திக்கு கடந்த ஜூன் மாதம் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டது. எனினும் அவர்கள் நேரில் ஆஜராகவில்லை. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் 1938 நிறுவப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்ட் என்றும், அதனை புதுப்பிக்க மட்டுமே காங்கிரஸ் கட்சி அதனை வாங்கியதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ராகுல்காந்தி மற்றும் சோனியாகாந்தி மீது எழுப்பப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பில் நடந்ததாக கூறப்படும் சட்டவிரோத பண மோசடி தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்த அமலாக்கத்துறை வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது. சுப்பிரமணிய சுவாமியின் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பான பரிவர்த்தனைகள் இந்திய அரசின் பணமோசடி தடுப்பு சட்டத்தை மீறுகிறதா என்பதனை விசாரணை செய்யவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சங்கீதா ராஜன். தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் மதுபானம் குடிப்பவர்களின் உரிமைகளுக்கான மது அருந்துவோர் பாதுகாப்பு நல சங்கம் ஒன்று உருவாகியிருக்கிறது. இந்த சங்கத்தின் நோக்கம் என்ன என்று அதன் தலைவர் பால்ராஜிடம் கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
பொதுமக்கள் வந்து கடையில போய் பாட்டில் வாங்க போனா அங்கேயே மரியாதையே கிடையாது. இப்போ 80 வந்து 85 கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். என்னப்பா பாட்டில வந்து 80 போட்டுட்டு நீ 85 கேட்டியப்பா அப்படின்னு கேட்டா, சார் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்க எல்லாத்த போயா அப்படிங்க. அவன் வந்து நம்ம குடிக்கிறவங்களே எல்லாமே பைத்தியக்கார மாதிரிதான் அந்த கடையில அசால்ட்டா நினைக்காங்க. இது வந்து அரசாங்கம் விற்குது, எல்லாரும் பழகிட்டாங்க.
பணம் கொடுத்து இந்த மாதிரியான பாட்டில்களை நீங்க வாங்கும் போது உங்களுக்கு அதற்கான பில் கொடுக்கப்படுதா? நீங்க அந்த பில்லை வந்து நீங்க கேட்கலாமே அவங்க கிட்ட, நீங்க கொடுக்குற பணத்துக்கான ரசீதை கேட்கலாமே.
பில்லு வந்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும். பில்லு வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு வேணும், கம்ப்யூட்டர் மயமாக்கணும். ஒவ்வொரு கடையிலும் கனிமயமாக்கி அதை எங்களுக்கு பில்லு தரணும்னு கோரிக்கையில ஒண்ணு கொடுத்துருக்கோம்.
இது தவிர நீங்க என்னென்ன கோரிக்கைகளை வந்து இப்ப முன் வச்சிருக்கீங்க?
ஃபர்ஸ்ட் வந்து ரூபா அதிகமா வாங்குறது, ரெண்டாவது வந்து பில்லு கனிமயமாக்கி பில்லு கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் பில்லு கொடுக்கணும் பாட்டிலுக்கு. மூணாவது வந்து கடையில வெப்கேம், பார்ல வந்து வெப் கேமரா வைக்கணும். அவர் வச்சாச்சுன்னா அந்த ஓவர் ரொம்ப மது அறிஞ்சிட்டு படுத்து வந்து ரூபாய் எடுத்துடுறாங்க அந்த கடையில வேலை பார்க்கறவங்க, பார்ல வேலை பார்க்கறவங்க. அதெல்லாம் வந்து இதுதான் ரொம்ப குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். அது போக குடிச்சிட்டு பார்ல இருந்து குடிச்சு வந்து பைக்கு உட்காருமே போலீஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கணும் கண்டிப்பா, அந்த குறைக்கையும் கொடுத்துருக்கோம். அதனால பீர் பாட்டில் வந்து பார்ல விற்கக்கூடாது, பார்ல விட்டா கூட 10 விற்காங்க. அதை கடையில வச்சு விற்க வேண்டும், அதற்கா தனி கடை வைக்க வேண்டும். இந்த மாதிரி கோரிக்கையை கொடுத்துருக்கோம்.
குடிப்பழக்கத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்தும் விழிப்புணர்ச்சியும் நீங்க ஏற்படுத்துவீங்களா, இல்ல வந்து இது குடிக்கிற மக்களுக்காக வந்து அரசாங்கத்துல நீங்க எதிர்த்து போராடுற வேலையை மட்டும்தான் செய்ய போறீங்களா இந்த அமைப்பு மூலமா?
செய்ய போறோம். ஏன்னா இது எது விழிப்புணர்வு பண்ணி யார் திருந்து போறா, இது எப்படி திருத்த முடியும்?
இப்படி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு? நீங்க வந்து மக்கள் வந்து இதுக்கு வந்து எதிர் விமர்சனங்களும் எழுப்பக்கூடும், இது வந்து ஒரு தவறான முன் உதாரணமா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ற மக்களுக்கு நீங்க என்ன பதில் கூற விரும்புறீங்க?
அதுக்காக வந்து எப்படியும் கடையில அவங்க எப்படி கேட்கணும்னு சட்டம் கிடையாது, அதுக்கும் ஒரு இது ஒரு அமைப்பு இருந்து அதை கேட்கணும்ல.
அதே சமயத்துல வந்து பாக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து குடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகம் அளவுல குடிச்சிட்டு ரோடுகள்ல விழுந்து கிடக்கிறது, ரோடுகள்ல போறவங்களை வந்து தொந்தரவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரங்கேறிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். இதை பத்தி நீங்க வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
தொந்தரவு பண்ணா அவனை வந்து கண்டிப்பா வந்து அதை அடிச்சு அது போலீஸ் கேஸ் போடுறாங்க. தொந்தரவு பண்ணாம ஒருத்தன் பண்ணிருந்தானா அவனை வந்து அம்பாட்டு அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் அளிக்கணும்.
இன்னொரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழகத்துல சில கட்சிகள் வந்து பூரண மதுவிலக்கு கொள்கையை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மதுவையே வந்து தமிழ்நாட்டில இருந்து தடை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கைக்கு வந்து
அரசியலுக்கா பண்றாங்க, இத பூர்ண மது விலக்கு பண்ணவே முடியாது. அவங்க வந்து பூர்ண மது விலக்கு அரசாங்கம் நிப்பாட்டினாலும் கள்ளச்சாராயம் எல்லாம் கள்ளச்சாராயம் தான் நடக்கும்.
மது அருந்துவோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் பால்ராஜ். அதேவேளை இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சசி பெருமாள் என்பவர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் கால வரையற்ற உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். அவரிடமும் பேசினார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
நாட்டில் எங்குமே மது விற்பனை இருக்கக்கூடாது, போதைப் பொருட்கள் விற்பனை இருக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும், மக்களுக்கு நெறிமுறை காட்ட வேண்டும் என்பது அரசியல் சாசன விதிமுறைகள். அப்படி எங்கேயாவது நடக்குமே ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் விடுவது அது அமைச்சர்கள் உள்பட நீதிபதிகள் உள்பட ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்பட ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்பட அத்தனை பேருமே அவர்கள் அந்த சட்டத்துக்கு முன் குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு குஜராத்தில் மட்டும் வந்து மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு மற்றும் இந்தியா மாநிலம் இந்தியா முழுவதும் இந்த சட்டம் அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மது ஆறாக கரைபுரண்டு ஓடுகிறது. பல இளம் தலைமுறையினர் காணாமல் போய்விட்டார்கள். இனி என்ன நடக்கும் என்ற பயம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் ஆட்சி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இறந்து கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்ற மதுக்கடையை மூட வேண்டும். அதற்காக குஜராத்தில் நடைமுறையில் உள்ள அது போல மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு நிதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற அந்த கோஷத்துக்காக மகாத்மா காந்தி பிறந்த மாநிலத்தில் இருந்து ஒரு பாரத பிரதமராக வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக நாங்கள் அவருடைய அலுவலகத்தில் சென்று மனு கொடுத்திருக்கிறோம். சந்திப்பதற்கு அவருடைய அழைப்புக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய கவனஈர்ப்பு செய்யும் விதத்தில் இந்த சத்தியாகிரகம் மேற்கொள்ளும் வகையில் இந்த சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளுகிறோம்.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசே வந்து முன்னின்னு இந்த வியாபாரத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் நடத்துற இந்த ஒரு விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா? அங்க வந்து மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாத்தியமா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
அதாவது இந்திய அரசியல் சாசனத்துக்கு அந்த சட்டத்துக்கு எதிராக இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்தின்படி ஆட்சி செய்தால் மதுவிலக்கு அங்கே அமல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் வற்புறுத்துகிறோம். இந்திய அரசியல் சாசன சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்லுகிறோம்.
நீங்க இந்த மாதிரி புதுடெல்லியில வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிற இதே நேரத்துல தமிழ்நாட்டில் வந்து மது அருந்துவோர் பாதுகாப்பு நல சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து தூத்துக்குடியில் பால்ராஜ்ன்றவர் வந்து துவக்கி இருக்காரு. அவர் பல கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன் வச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இப்ப வந்து என்னன்னு சொன்னா மனித குலத்தையே சீரழிக்கின்ற ஒரு மதுவுக்கு ஆதரவாக ஒரு சங்கம் வைக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இருப்பவர்களை விட அவர்கள் மோசமானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடுமையாக எதிர்க்கிறேன்.
மதுவிலக்கு கோரி உண்ணாவிரதம் இருக்கும் சசி பெருமாள். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன? பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையின் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தலைமையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
பாலஸ்தீனத்தின் காசா பிரதேசத்தின் மீது இஸ்ரேலியர்கள் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை கண்டித்து இன்று கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், பாராளுமன்ற உறுப்பினர் தஃபீக் உட்பட ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர் சார்பில் பேசியவர் கூறுகையில்,
இன்று எமது உடற்பிறப்புகளாகிய காசா முஸ்லீம்கள் மாத்திரமல்ல உலகத்திலே பல்வேறு பெற்ற முஸ்லீம் சமூகங்களுக்கு இன்று யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விசேஷமாக காசா என்ற ஒரு ஊர் உலக படத்திலே இருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று உலக படத்திலேயே இல்லாத இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1948 ஆண்டுக்கு முன் இஸ்ரேல் என்ற ஒரு படமே இருக்கவில்லை உலக படத்திலே. இப்பொழுது அவர்கள் 1948 ஆண்டுக்கு பின் உலக படத்திலே இடத்தை பிடித்துக் கொண்டு உலக படத்திலே வரலாற்றிலே இருந்த காசாவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்
எனவும் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். காமன்வெல்த் விளையாட்டு விழாவின் 9வது நாள் போட்டிகள் இன்று வெள்ளிக்கிழமை நடக்கின்றன. ஒலிம்பிக் குறுந்தூர ஓட்டப் போட்டிகளில் 6 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கும் ஜமைக்கா வீரர் உசேன் போல்ட் இன்று 400 மீட்டர் தொடரோட்டப் போட்டியில் இரவு ஓடப்போகிறார் என்பது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய ஓட்ட வீராங்கனைகளும் தொடரோட்டப் போட்டிகளில் இன்று இரவு ஓட இருக்கிறார்கள். இதேவேளை இலங்கை பேட்மிண்டன் அணியின் மகளிர் இரட்டையர் அணி காமன்வெல்த் வரலாற்றில் முதல் முறையாக காலிறுதிப் போட்டிகளுக்கு நுழைந்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் தற்பொழுது கிளாஸ்கோவில் இருக்கும் செய்தியாளர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை பேட்மிண்டன் வீராங்கனைகள் மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றனர். அச்சினி ரத்னஸ்ரீ மற்றும் உப்புலி வீரசிங் ஆகிய இருவரும் நேற்று வியாழன் இரவு நடந்த போட்டியில் நியூசிலாந்து வீராங்கனைகளை 2-1 என்ற கணக்கில் தோற்கடித்திருக்கின்றனர். இலங்கை பேட்மிண்டன் அணி ஏற்கனவே குழுநிலை போட்டிகளிலும் காலிறுதி வரை முன்னேறி தோல்வி கண்டிருந்தது. இதைவிட கடந்த சில தினங்களாகவே நடைபெற்று வந்த ஒற்றையர், இரட்டையர், ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு போட்டிகளில் இலங்கை பேட்மிண்டன் வீர வீராங்கனைகள் மிக திறமையாக ஆடி வந்தனர். எனினும் மகளிர் இரட்டையரை தவிர மற்றவர்களால் மலேசியா, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு முன்னால் ஈடுகொடுத்து காலிறுதிக்குள் நுழைய முடியவில்லை. இலங்கை பேட்மிண்டன் அணியின் முதல் நிலை ஆட்டக்காரர்களான நிலுக்க கருணரத்ன மற்றும் தினுக்க கருணரத்ன ஆகிய சகோதரர்கள் மீது அதிகம் நம்பிக்கை வைக்கப்பட்டிருந்தது. எனினும் நிலுக்க கருணரத்ன ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் கிடாம்பி முன்பாக 2-1 என்ற கணக்கில் தோல்வியை தழுவினார். முதல் செட்டில் 22-20 என்ற கணக்கில் நிலுக்க முன்னிலை வகித்தாலும் அடுத்த 2 செட்களிலும் 21-16, 21-12 என்ற அடிப்படையில் அவர் ஸ்ரீகாந்த் கிடாம்பியிடம் தோல்வி கண்டார். அவரது சகோதரர் தினுக்க கருணரத்ன மலேசியாவின் முதல் நிலை வீரர் லியூ டரனை எதிர்த்து விளையாடினார். ஆனால் 21-19, 21-12 என்ற நேர்செட் கணக்கில் அவர் தோல்வியை தழுவிவிட்டார். இந்த தோல்வி குறித்து தினுக்க கருணரத்ன கிளாஸ்கோ பேட்மிண்டன் அரங்கில் வைத்து பிபிசி தமிழோசைக்காக பேசினார்.
They are more experienced players than us because they get to play for a year more than 20 international tournaments.
அவர்கள் எங்களை விடவும் மிகவும் அனுபவம் கூடியவர்கள். ஓராண்டுக்கு அவர்கள் 20-க்கும் மேற்பட்ட சர்வதேச போட்டிகளில் விளையாடுகின்றவர்கள். நாங்களோ 6-7 போட்டிகளில் தான் விளையாடுவோம். அதனால் தான் எங்களால் கடுமையான எதிர்ப்பை அவர்களுக்கு காட்ட முடியாமல் போய்விட்டது என்றார் தினுக்க கருணரத்ன.
Like we need to have a proper plan for at least for a 3-4 months before we come here. So we did only 1 month training.
நாங்கள் இங்கு வர முன்னர் குறைந்தது 3-4 மாதங்களாவது நல்ல பயிற்சி தேவை. எங்களுக்கு 1 மாத பயிற்சி தான் வழங்கப்பட்டது. அந்த பயிற்சி பேட்மிண்டன் விளையாட்டில் தேர்ச்சி பெற்ற இந்த நாடுகளுடன் மோதுவதற்கு போதாது என்றுதான் கூற வேண்டும் என்றும் கூறினார் இலங்கை பேட்மிண்டன் வீரர் தினுக்க கருணரத்ன. இலங்கை பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் அணி இன்னும் 2 மணி நேரத்தில் இந்திய வீராங்கனைகளுடன் மோத இருக்கிறது. இலங்கை வீராங்கனைகள் காலிறுதி வரை முன்னேறியிருப்பதே பெரும் சாதனைதான் என்கிறார் அந்த அணியின் பயிற்சியாளரான மலேசியாவைச் சேர்ந்த அண்ணாமலை பாஸ்கரன்.
இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா அணி வந்து இதான் முதத்தரை வந்து இந்த காமன்வெல்த் கேம் குவார்ட்டர் ஃபைனல் போனது இண்டிவிஜுவல். இது வந்து ஒரு பெரிய சாதனை ஸ்ரீலங்காக்கு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து எல்லோரும் நல்லா வேண்டாங்க. ஸோ மொதல் தில்லி புறமதிகா வந்து அவங்க வந்து வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ், சிந்து அவங்க வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ், அவங்க கூட நல்லா விளாண்டாங்க
என்றார் இலங்கை பேட்மிண்டன் அணியின் பயிற்சியாளர் அண்ணாமலை பாஸ்கரன். இன்று நடக்கின்ற காலிறுதிப் போட்டிகளில் இந்திய பேட்மிண்டன் அணியிலிருந்து சற்று முன்னர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காஷ்யப் பாருபள்ளி மலேசியாவின் தரன் லியூவை வெற்றி கொண்டிருக்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிவி சிந்து நியூசிலாந்தின் அனா ரான்கினை வெற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஆர்வி குருசாய்தாத் மலேசிய வீரரையும் ஸ்ரீகாந்த் கிடாம்பி சிங்கப்பூர் வீரரையும் எதிர்த்து ஆடுகின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிசி துளசி மலேசிய வீராங்கனை எதிர்த்து காலிறுதியில் ஆடுகின்றார். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான மகளிர் இரட்டையர் போட்டிகள் நடக்க இருக்கின்றன.
கிளாஸ்க்ளோவில் இருந்து ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
காசாவில் இன்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த 72 மணி நேர போர் நிறுத்தம் ஒருவர் மீறியதாக மற்றவர் குற்றஞ்சாட்ட முறிந்து தாக்குதல்கள் மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா நோய் மிக வேகமாக பரவி வருகிறது என உலக சுகாதார கழகத்தின் தலைமை இயக்குநர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதங்களை காதல் கடிதம் என்று குறிப்பிட்ட கட்டுரை இலங்கை பாதுகாப்புத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டமைக்காக பாதுகாப்புத்துறை மன்னிப்பு கேட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.